அந்த ஞானிகள் இங்கே வாழ்ந்த காலங்களின் அந்த ஆற்றல் மிக்க உணர்வு ஒளிகள் இந்த இங்கே கலந்திருக்கின்றது. அந்த சக்தியை தான் சுவாசிச்சு இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்று இந்த சக்தி தன் கணவனும் பெற வேண்டும், கணவன் மனைவி இதை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் இரண்டர கலக்கப்படும் போது மெய் உணர்வின் தன்மை இங்கு வளர்க்கப்படுகின்றது. சாவித்திரி என்ன செய்தாள்? யமனிடமிருந்து தன் கணவனை மீட்டினாள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இருவருமே விண்வெளியின் தன்மையை தான் பெருகும் இந்த உணர்வை வளர்த்துக் கொண்ட பின் அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு இந்த யாரோ ஒருவர் முன் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் இந்த மெய் ஒளியின் சக்தி கொண்ட இந்த உணர்வு கொண்ட இந்த ஆத்மாக்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து கொள்கின்றது. இப்ப நாம் எப்படி பருவ பக்குவமாக காட்டும் போது இந்த ஆத்மா இங்குள் வந்து அந்த நோயை இங்கு உருவாக்கி விடுகின்றதோ, இதே போல இந்த மெய் ஒளியை காண வேண்டும் என்ற இந்த உணர்வுகள் தூண்டிய பின் அதே உணர்ச்சி நிலைகள் இரண்டர கலந்து தன் சுவாசத்தின் தன்மை தனக்குள் உண்டாகி அந்த மெய் ஒளியின் தன்மை தனக்குள் கருவாகி தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணு செல்களை அனைத்தையுமே ரெண்டர கலந்து ஒளியின் சிகரமாக அது மாறி இந்த உடலை விட்டு விடலை விட்டு வெளியில வரும்போது இந்த உடலின் தன்மைதான் தனக்கெந்த இந்த குழந்தைகளை பக்குவம் பண்ணி தன் உடலை விட்டு சென்ற பின் இந்த குழந்தைகள் அம்மா அப்பாவுடைய உயிராத்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து அவர்கள் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இங்கிருந்து உந்தி அவர்கள் வின் செலுத்தும் போது சுலப நிலைகள் கொண்டு அங்கே வின் செல்கின்றார்கள். இங்கே கணவன் மனைவியுடைய சக்தி ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றாகும் போது இந்த உணர்வின் தன்மை வலுகுண்டதாகின்றது. இன்று நாம் ஒரு விபத்தின் தன்மை கொண்டு ஒரு உடல் அதை இறந்துவிட்டால் ஒரு உடலுக்குள் வந்தோடனே அது விபத்தின் நிலைக்கே அழைத்து செல்லும். அதை போல வேதனை கொண்ட ஒரு ஆத்மா ஒரு உடலுக்குள் வந்தால் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு இங்கே வாழ்க்கையை சீணிக்க செய்யும். இது சாதாரண மனிதனுடைய நிலைகள். அதுக்குத்தான் இந்த வாழ்க்கையின் நிலையிலேயே அந்த ஞானிகள் காட்டிய அந்த அருள் வழிப்படி நாம் இந்த காற்றிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மெய் ஒளியின் தன்மையை நாம் பருகுவது எப்படி, அதை நாம் எப்படி தர வேண்டும் என்ற இந்த நிலையைத்தான் எமது குருநாதர் அந்த காட்டிய அருள் வழிப்படி நீங்களும் சாதாரண உங்க வாழ்க்கையிலே எத்தகைய இன்னலோ அதை இடையூறுகளோ துன்பங்களோ வந்தாலும் அது நீக்கு மாற்றல் உங்களுக்குள் அதை பெறக்கூடிய தகுதியான சரீரம் உண்டு. ஆக நாம் நல்லதை எண்ணியே நம்மை அறியாதபடி நமக்குள் இருக்கக்கூடிய 1008 குணத்தையும் இப்ப சிநேகிதர் வர்றார், அவர் கஷ்டத்தை சொல்றார், அதை நாம காதல கேட்கிறோம். அந்த கஷ்டமான உணர்வுகள் அவர் எடுத்துக்கொண்ட இன்னொருத்தர் எனக்கு இப்படி தொண்டர் செய்தார் அப்படிங்கிற போது வேதனைப்படுறோம், எரிச்சல் படுறோம். இதை போல நம்ம நல்ல குணங்களுக்குள் ஒவ்வொன்னா என்ன செய்யறோம், இந்த மனிதனை உருவாக்கி இந்த நிலைகள் நல்லதை கெட்டதை நீக்கக்கூடிய எண்ணும் போது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம இப்ப எண்ணிக்கிறோம். இப்ப வீட்டுல கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சு அங்க வீட்டுல அவங்க கடவுள் மனைவிக்கு ஒத்துக்கல்லா புழைஞ்சு சொன்னா உடனே என்ன செய்றாங்க, பிள்ளைய கேட்டு கொடுத்துடுறாங்க நல்லா இருக்கும். அங்க ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யறோம், ஐயோ இப்படி பண்றாங்களே இப்படி செய்யறாங்களேன்னு வேதனை எடுத்துக்கிறோம். நாம எவ்வளவு உயர்ந்த நிலைகள் வாழ வேண்டும் என்று எண்ணினோமோ இந்த உணர்வுடன் கலந்து அதே உணர்வு அமிலங்களை ரெண்டையும் கலந்து அந்த உணவின் சத்து என் உடலுக்குள் சேர்த்து நான் எடுத்துக்கொண்ட நல்ல குணத்துக்குள் அது கலந்து விடுகணும். ஆக அந்த குழந்தையை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வேதனை, அடுத்த நாள் எனக்கு இடுப்பு வலிக்குது, ஐயப்புரிய கிருகிருன்னு தலை வலிக்குது, எதையும் வேலை செய்ய முடியல, இப்படி எல்லாம் வந்துடும். ஆக நாம இதை எண்ணும் போது இனி என்ன ஆகுதோ எந்த எந்த நிலைகள் கொண்டு ஆக யார் இடைஞ்சல் செய்தாங்களோ அவங்களை எண்ணி பாவி இப்படி செய்தாங்களே இவங்க உருப்பிடுவாங்களா அப்படிங்கிற இந்த வேதனை கொண்ட நிலைகள் அந்த சாடும் நிலை வருகிறது. நான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அது வாக்கின்ற. ஆக நாம் நல்லதை நினைத்தோம், நல்ல உடலுக்குள் பாலை எல்லாம் காய்ச்சி பக்குவப்படுத்தணும், ஒரு துடி விஷம் பட்டப்பின் அது குடித்தால் நம்மளை மயங்க செய்யும். நம்மை அந்த ரகத்தில் நினை கூட ஒரு துடி விழுந்துட்டாலோ அந்த சிந்தனையே இழக்க செய்தது. இதே போல வாழ்க்கையில் நாம் எந்தெந்த உணர்வின் தன்மை நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்றென்றமோ நம்மை அறியாதபடி இந்த வேதனை என்ற இந்த விஷம் நமக்குள் கலந்து அந்த நல்ல குணங்களை இயக்க விடாத நிலைகளே அந்த நல்ல குணங்கள் நாம் வெளியில் எடுக்கிறதுக்கு முடியாமல் போயிடும். நாம் ஒரு சத்து நிலைமை உதாரணமாக இன்று ஒரு மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த மரத்துக்குள் இன்னைக்கு அது சத்து குறையப்படும் போது நாம் பல உணர்வின் தன்மையை அதுக்கு உரமாக சேர்த்து அது பூமியிலே படரப்படும் போது அது நீரை ஊற்றியுடனே அந்த நீருக்குள் ஆவியாக மாறி அது நீருடன் கலந்து ஆக வெப்பமாகும் போது சூரியனின் காந்த சக்தி இந்த மரத்திலிருந்து எழுக்கப்படும் போது இந்த காந்தம் இந்த ஆவியான சத்தை இந்த மரத்துடன் கலந்து அது உறவாடி உறைந்த பின் இது இழைந்து கொண்ட பின் இதனின் சத்தை காத்திலிருந்து தான் எடுத்து அந்த மரமோ இன்னைக்கு செடியோ தன் சத்து நிலைகள் கொழு கொழு என்று நிலை வருகின்றது. ஆக இதுக்கு மணிசத்து என்ற நிலைகள் கலந்து இந்த நெல்லுகளுக்கு இட்டாலும் கூட இதனுடைய நிலைகள் ஊடுருவி அதனின் சக்தியை காத்திலிருந்து கவர்ந்து நல்ல மணிகளை கொடுக்கின்றது இன்று விஞ்ஞானம். நல்லா கவனிக்கணும், இது விஞ்ஞானம் செய்கின்றார். நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்துல இப்ப எதை செலுத்துறோம்? இந்த வேதனை, எரிச்சல், கோபம், வெறுப்பு, ஆத்திரம், இது போன்ற நம்ம கிட்ட நல்ல குணங்கள் ஒவ்வொன்றையும் நல்லதை நினைத்து ஒவ்வொன்றையும் இதை பூராமை கலக்கிறோம். அப்ப அந்த நல்ல குணங்கள் பூராம என்ன செய்யுது? நாம எப்படி மரம் செடி கொடிகள் காத்திலிருந்து தன் நிலையை எடுத்துக்கொள்ளதோ அதை போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களோட சேர்த்து காத்திலிருந்து எடுத்து அது வெறுப்பை ஊட்டும் அந்த நிலைக்கு வந்து நல்லதை பற்றி பேசுவோம். என்ன வாழ்க்கை அப்படின்னு பேசுவோம், திருப்பி நல்லதை பேசுவோம், அது இதெல்லாம் எங்க உருப்படியாக போகுதுங்க அப்படின்னு பேசுவோம். இது நாம நீங்க என்னதான் நிறுத்தி சொல்லி பாருங்க நடக்காது. ஏன்னா இந்த உணர்வின் தன்மை எடுத்து நாம் சுவாசிக்கும் போது உயிரில பட்டு இந்த எண்ணங்களை பெரிது வெளியும். இதையெல்லாம் நாம தெரிந்து கொள்ளணும். ஞானிகள் எதுக்குன்னு கேட்டா குருநாதர் உடல இருக்கும் போது என்கிட்ட சொன்னாரு, உடல விட்டு பெரிய போகும்போது என்னை எங்கேயும் இருக்க சொன்னாரு, இந்த உணர்வுக்கு உணர்வு தொடர் வைக்க சொன்னாரு, வெளியில வந்த ஒரு பாடு இந்த ஆத்மா எப்படி போகுதுன்னு பாருனாரு, அந்த உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்ட ஒரு பாடு இவ்வளவு தெளிவா உங்ககிட்ட சொல்றேன்னு என் குருநாதர் கொடுத்த அந்த நிலை. ஆகையினால உங்களை அறியாம உங்க இருள் சூழ்ந்திருந்தாலும் நீங்களும் அந்த மெய்வொழியுடைய தன்மை நீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி பெறணுங்கிற போது நீங்க எடுத்த உடனே உங்க இருளான நிலைகள் துன்பத்தை போக்க செய்துட்டு உங்களுக்குள்ள நோயை போக்க செய்துட்டு அந்த மெய்வொழியை பெற செய்ய வேணுங்கிற இந்த ஆசையில்தான் உங்ககிட்ட நான் பேசுறேன். என் குருநாதர் காட்டுக்குள்ள கொண்டு போய் இம்சி கொடுத்தாரு, தொல்லைகளை கொடுத்தாரு, இதை பார்க்க வேண்டும் எத்தனையோ இம்சில கொடுத்தாரு. என்ன செய்வாரு? எனக்கு பலமா அதுக்கு பலமா அப்படின்பாரு. அதுக்கு பலம்னாலும் வம்பு, இவருக்கு பலம்னாலும் வம்பு, ரெண்டு ஓத கிடைக்கும். இது எப்படிதான் கேட்க சொல்வார். யானைக்கு பலமா எனக்கு பலமா அப்படின்பாரு. யானைக்கு பலம்னா எப்படி நீ சொல்ல போனும் பாரு. அப்ப நான் இப்ப சுவாசிக்கிறேன் பாரு, அப்ப அந்த யானை என்ன பண்ணது பாரு அப்படின்பாரு. அப்ப இவரு அந்த சுவாசித்து இந்த உணர் நிலைகள் கொண்டு யானை பயப்படும். இப்ப யாரா பயப்படுறாங்க அப்படின், சரி யானை பயப்படுவதோ அப்படின்னு சொல்லணும்னா இப்படித்தான் ஏற்குமாறா அவர் என்ன போய் ஒன்னு சொன்னாலும் ஏற்குமாறாவே சொல்லி 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 இந்த உணர்வு மோதல் எப்படி ஆகுது, அது உனக்குள் எப்படி உருவாகுது, நான் சொல்வது உனக்குள் எப்படி ஆகுது, இந்த உணர்வின் தன்மை எப்படி காத்திருந்தவர், இது கலந்து கொண்ட பின் எண்ணத்தின் நிலைகள் என்ன ஆகுது, இது உடலுக்குள் பதிவாகும் போது என்ன ஆகுது, இப்படிதான் எனக்கு பாடம் கொடுத்தா நான் புசத்தை படிக்கல. ஆகையினாலே இதை போல நம்ம உடல் அந்த மரம் செடிகளுக்கு விஞ்ஞானம், நான் மனுஷரும் மனிதன், இதெல்லாம் கலக்கிறோம். அது காத்துல இருந்து மரத்துக்கு ஊட்டம் ஊத்துறோம், அதை செய்தாங்க விஞ்ஞானி. அதுக்கு மேல என்ன செய்யறாங்க இப்ப விஞ்ஞானி? இப்ப சின்ன குழந்தை இருக்குது, அது தப்பித்தவரை ஏமாந்து போச்சுன்னு தூக்கி போயிடுறாங்க. ஏன்னா பண வசதி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இந்த சின்ன குழந்தை மூளை இருக்குது, அதெல்லாம் எடுத்து அனுஷிடும் ஆசிட்டா மாத்திரம். அப்புறம் வயசாக சாக போறாங்க, அவனுக்கு இந்த ஊசியை போட்டு முதுமையை இளமையாக்குறாங்க, அவன் இளங்காயிட்டு அவன் வாழ்றதுக்கு போயிடுறான். யாரு? இன்னைக்கு விஞ்ஞானம் அந்த அளவுக்கு போயிருக்கு. ஏன்னா இங்க இளமைய வளரணும், நீங்க தாய் தந்தை பாடுபடுறீங்க, பணம் கொடுத்த என்ன செய்யறான், அதுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல இந்த யாருக்கு சாதம் ஆக்கிருக்குன்னா, குழந்தை தப்பித்தவரு ஏமாந்து போச்சு அப்படின்னு தூக்கி போயிடறான். நான் குழந்தை வளர்க்கிறேன்னு இப்படி வேற அதை பண்ணிக்கிறேன், இதுக்குள்ள மாத்தி மாத்தி ஒரு பேரை வச்சுக்கிட்டு இப்படி மனிதனை குழந்தைகளை கொண்டு சாப்பிடுற நிலைக்கு விஞ்ஞானமும் மனிதனும் போயிருக்கு, அசுர குணமா. ரெண்டாவது ஏமாந்து கொஞ்சம் வயசு பையன் இருக்கிறாங்க, அவங்க வெளியில தப்பித்தவர் போனாப்போம், அப்பா யாருனா என்னது உங்க அப்பா சொன்னாரு இங்க கூட்டு வரான்னு சொல்றேன், ஏதாவது ஒண்ணு இந்தாப்பா மிட்டாயின் கொடுக்குறேன், கொடுத்த உடனே சாப்பிட்டுலாம் அழுங்காம கூட்டு போறாங்க. அடுத்தாப்படி கொண்டு என்ன பேசுறாங்க, டாக்டர் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, டாக்டருக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு காசுக்கா வேண்டி அந்த பழக்கத்தை கண்ணிச்சுறாங்க. கண் ஒரு நாட்டுக்கு அனுப்புறது, எலும்பு ஒரு நாட்டுக்கு அனுப்புறது, எலும்புக்குள்ள இருக்க ஒரு நாட்டுக்கு அனுப்புறது, மண்டையில இருக்க மூளை எடுத்து ஒரு நாட்டுக்கு அனுப்புறது, இருதயத்தை ஒரு பக்கத்தில் அனுப்புறது, கல்லீரல் ஒரு பக்கம் அனுப்புறது, கிட்னிக்கு கொஞ்சம் எடுத்து அனுப்பிச்சிருக்கு. இதெல்லாம் விலை பேசி நீ எதுவும் கொள்ளையடிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா ஒரு பிள்ளையை கொள்ளையடிச்சு கொண்டு போயிடும், பார்ஸ் பார்ஸ் வைக்கிறோம். நீங்க ரொம்ப மீறிடுச்சு மெக்கானிக்கல் தெரியறான், காரை கூட்டு கொண்டு ஒர்க் ஷாப்ல கொண்டு விட்டு பார்ட்ஸ் பார்ட்ஸா விற்று விற்கிற மாதிரி மனசு கூட்டு கொண்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். விஞ்ஞானம் அந்த அளவில் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ரேடியோ ரேடியோ எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த அலைகள் போற அவன் காந்த அலைகளில் படுது. நாம இப்ப நீ ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் டிவியை, ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும், அதை காட்டிலும் கடுமையான நிலைகள் பாய்சன். அதாவது இன்னைக்கு ரேடியோ அலைகளை பாய்ச்சப்படும் போது எந்த டிவி இன்னைக்கு ஒளிபரப்பு பண்றானோ அந்த ஒளிபரப்பு பண்றதோட அதோட இந்த காந்தத்தோட விஷயத்தை கலந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்க புத்தி இழந்துட்டு அப்படின்னு வந்துடும். அப்புறம் உங்க சிந்தனை இல்லாம போடும், அந்த அளவுக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆனா இங்க ரேடியோ கேட்டு டிவியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய மோசமா போக போகுது. இப்படி இருக்கு இந்த நஞ்சை காப்பாத்துறது யாரு? தனித்தாருக்கு மேல போடுச்சுன்னா குழந்தைய வெளியில போக முடியாது, இப்பவே போக முடியல, இப்பவே இருக்கு. இந்த மாதிரி நிலையில நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். இது யார் காப்பாத்துறது? சாமி காப்பாத்துவாரா? சாமியார் காப்பாத்துவாரா? ஜோஷியம் காப்பாத்துமா? யாகம் காப்பாத்துமா? வேள்விகள் காப்பாத்துமா? யாரும் காப்பாத்த முடியும். ஆயுள் ஓமம் செய்யறாங்க, இன்னைக்கு அவர் ஆயுள் ஓமம் செய்யறோம், அவர் குறைஞ்சி 50-55 வயசு இருக்கும். அவர் வந்த உடனே இன்னொருத்தர் 60 வயசுக்கு கல்யாணம் பண்றாங்க. இதில் வச்சுட்டு இது பண்ண உடனே இவர் ஆயுள் ஓமம் செய்யறவரு, இந்த ஆயுள் ஓமம் செய்யற ஒரு 200 வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் இல்லை, இவர் ஆயுள் ஓமம் செய்வாரு, அடுத்த காசு இல்லைன்னு எங்கே போடுறாரு. ஆக இந்த ஆயுள் ஓமம் செய்த உடனே காசு கொடுத்துட்டு எம்மதான், எதுக்கு ஆயுள் ஓமம் செய்யறது? இப்படித்தான் நம்ம ஆயுள் ஓமம், இந்த ஆயுள் ஓமத்துக்கு மந்திரத்தில் சொல்லிட்டோம்னா அடுத்தபடி ஆயுள் ஓமம் என்ன செய்யறது? இந்த உடலை விளைவித்த இந்த நிலையை மந்திரத்தை தட்டி விட்டான்னு வர்றான்ப்பா அப்படின்னு வருவாங்க. இன்னைக்கு எப்படி மூளையை எடுத்து அங்க பார்சல் பண்ணி முதுமையை எளிமையாக்குறானோ அதே மாதிரி முந்தி மந்திரக்காரங்க என்ன செய்தாங்க? இதே மாதிரி இந்த உணர்வை எடுத்து குழந்தை ஒன்னு அறியாத கருவுகளை எடுத்து அதை இழுத்து சுத்தி தட்டினான்னா இதுல வந்து ஒட்டிக்கிடும். இந்த உணர்வு நாளைய எண்ணத்துக்குள் பாய்ச்சினா ரேடியோ கதிரியக்கங்கள் மாதிரி பாயும். அது பாய்ச்சிச்சு இதை நிச்சயம் கெட்டது நல்லது என்னென்ன புத்தி வேணுமோ அந்த புத்தி எல்லாம் அடுத்தவன காட்டுறதுக்கு இப்படி வச்சுக்கிறோம். ஆக இந்த ஆயுள் ஓமம் செய்தவங்க நிலைகள்னா இதெல்லாம் முந்தி காட்டினது. அவன் எடுத்துக்கொண்ட விதியின் நிலைகள் சட்டங்களும் நியாயங்களும் விதிக்கப்பட்டு இதற்கு ஒளிகளை எழுப்பி உணர்வின் தன்மை எடுத்து இந்த அரச காலங்களில் செய்யப்பட்ட நிலைகள் மனிதன் இறந்த ஒருபாடு நாம வெளியில போன இந்த உணர்வுகள் எடுத்துட்டான். இது ஒவ்வொன்றையும் எடுத்து மீண்டும் பெரிய சக்தி மந்திரத்தினால் நான் சக்தி பெற்றேன் பார், நான் உடனே அவனை நிறுத்துறம் பார், கைகால் உரம் பண்றேன் பார், இங்கிற நிறைய பொருள் வரவழைக்கிறோம் பார், ஊதி வரவழைக்கிறோம் பார், இதெல்லாம் வாங்கினீங்க ஊதி வாங்குவோம் அவர் வளர்ச்சி கொடுத்தார். ஆகா பெரிய மகா பெரிய சித்த கடைசியில நாம வெளியில போனப்போ நாம போய் அவன் கையில சிக்கிட்டு உபூதியா போவோம் சொல்ற ஆட்டத்துக்கு ஆடிக்கிட்டோம். இன்னைக்கு உபூதி வாங்குறோம், நாளைக்கு அவன் ஏதாவது சொன்னாலும் போய் நான் ஓட விட்டு போனப்போ நான் வர்றேன்ப்பா, நீ சொல்றத நான் கேட்கறேன்ப்பாமா. அதனாலதான் இந்த உணர்வின் உடல் போகும், இந்த உணர்வு அங்கே பேசும். அதனால இதை போல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் குருநாதர் என்ன செய்தாருன்னா இந்த உடலை விட்டு போன ஒரு பாடு நீ எப்படி போகணும், நீ எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற நிலையே அவர் அந்த சில இதுகளை என்ன நான் சொல்லலை, சில இது சொல்லக்கூடாது, ஏன்னா உங்க கூட விளைய வைக்கணும், இந்த உணர்வை நீங்க அறியணும்ங்கிறதுக்கான விட்டு வச்சுட்டு அது மாதிரி சொல்ற. அதனால இந்த கல்யாண காலத்திலையும் அம்மி மேய்த்து அருந்ததிப்பான்னு அதை கூட கொஞ்சம் உண்மையாவது சொல்லியிருக்கணும். ஜாதகம் பார்க்கறோம், ஜோசியம் பார்க்கறோம், எல்லாம் பார்க்கறோம். இந்த நாள் இதை நேரம் தான் நல்லதா இருக்கும்னு சொல்றோம், ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து தான் கல்யாணம் பண்றோம். புருஷம் காட்டி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, குடும்பத்தில் எத்தனையோ தொல்லைகள் வரும், எத்தனையோ அவசியப்பட்டு இருக்காரு. ஜாதகம் பார்க்காம யாராவது கல்யாணம் பண்றோமோ அதனால நம்ம பலன் இல்லைன்னு தெரியுதில்லை. யார் எடுத்து வடித்து வைத்தாங்களோ அப்பப்ப நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் தான் மனிதனுக்குள். ஆனா ஜாதகம் மற்றதும் ஒழுங்குபடுத்த உதவியும் முந்தி இப்போ அந்த மாதிரி மனிதன் இல்லை. இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் நாம் இருக்கிறோம். இது வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இது உண்டு. கிறிஸ்துவனுடைய நிலைகள் இறந்த பெண் அட பாவிகளே அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிலைகளும் எல்லாத்தையும் பாவி ஆகிட்டே இருக்கிறோம். பாவிகளே எல்லாம் ஆனா கர்த்தர் ரச்சிக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்தையும் பாவியினே என்ன வச்சு பாவியின் நிலைக்கு எடுத்துட்டு போய் ஆக ஆட்டுக்குட்டியை தோல்ல கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும் ரச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு ஆட்டுக்குழி தான் இது ரொம்ப முச்சு போயிடுச்சு அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய விருந்து வரும்னா அன்னைக்கு ஏசுநாதர் என்ன செய்தாரு? எலும்பு முறியாத ஆடை அது வாட்டி சொட்டான்னு கதையில எழுதியிருக்கிறான், எலும்பு முறியாத ஆட்டை. ஆக இவர் ரச்சிக்கிறாரு, இவர் கர்த்தர். ஆக உனக்காவண்டி எல்லாம் படைச்சது ஆக அப்படின்னு சொல்லிவிட்டு இவர அவருடைய பேரை சொல்லிதான் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அதனுடைய நச்சின் தன்மையை உலகம் முழுவதுக்கும் விஷம் பரவிருக்கு. இதை போன்றுதான் ஒவ்வொரு அதிலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் அந்த உணர்வின் தன்மை மாறுபட்டு பல மதங்களாக மாற்றப்பட்டு பல நிலைகளில் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஆக ரச்சிக்கிறாங்க, ஆனா எந்த இறக்கம் இல்லாத ஆட கறியை சாப்பிட்டா இன்னைக்கு கொசு நம்ம ரத்தத்தை குடிக்கணும்னா அடுத்தாப்படி மனிதனா பிறக்கும். ஆக இறைவன் உனக்கா வேண்டி, ஆக கர்த்தர் உனக்கா வேண்டி எல்லாம் படைச்சார், ஆகினால் அவனை ரச்சிக்கும் போது உனக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த ஆட்டுக்கடியை சாப்பிடறவங்க உடல் போறாமே அந்த வாசனை சாக்கும் போது அந்த வாசனை நேரா போன கர்த்தர் அனுசீரன் நீ ஆட அர்த்தம் இல்ல நீ இதை நீ பெற அப்படின்னு சொல்லி போட்டு ஏன்னா நமக்குள்ள இருந்து கர்த்தரா இருந்து சிருஷ்டிக்கிற யாரும் உயிர் அதை அவன் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கிட்டான் இப்படி பேச மாட்டான் நீ இதுல இந்து வந்து வந்தா உனக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி சொல்றான் அவன் கர்த்தர் நீ நினைக்கிறதே நீ இப்படித்தான் செய்வான்னு சொல்லி சொல்றான் நீ ஆட்டை சாப்பிடு எல்லாம் உனக்கா வேண்டியதான் இருக்குது முட்டையை சாப்பிடு எல்லாம் இப்ப வேணா ஒரு பத்து முட்டை சாப்பிடுறாங்கன்னா அந்த பத்து முட்டையுடைய நிலைகள் சாப்பிட்டாங்க ஒரு நாளைக்கு பத்து முட்டை கரெக்டா சாப்பிட்டா போறோம் அடுத்த அப்புறம் கொக்கர கோன்னு பறக்கும் நிச்சயம் தெரியாது அவனுக்கு ஏன்னா இந்த உடலுக்குள் விளைவித்த பின் உடலுக்கு சென்ற பின் இந்த உணர்வு எப்படி ஆகுதுங்கிற நிலைக்குத்தான் உங்களுக்கு சொல்றோம் இது போல இந்த ஓம் எதுக்கு சொல்ல போறேன்னா நாம ஓம் சொல்றது நாம எதை என்றமோ இந்த உயிருக்குள் பட்ட உடனே அது ஜீவன் பெறுது அந்த உணர்ச்சத்தின் உடலாக சேர்த்த உடனே பிரம்மம் அந்த பிம்பம் ஆயிருது பிரம்மா உருவாக்குறான் ஆக நமக்குள் எதை நினைத்தாலும் தவறிப்பு இன்னைக்கு தமாசுக்கு பேசினாலும் அந்த தமாசான உணர்வு எனக்குள் விளங்கும் அடுத்தாப்படி அந்த தமாசவே பேச சொல்லும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும்போது தமாசா இருக்கும் கொஞ்சம் வெறுப்பான நினைக்கிற தமாசு பண்ண என்ன அப்ப இருந்து பாத்துருக்கேன் இது பண்ணிருக்கிறோம் நான் பாக்குறேன்னு சொல்லி சண்டை வந்துடும் தமாசுக்கு பேசினாலும் இன்னைக்கு ஏத்துக்கிடும் அதே நினைகள் வந்தா நாளைக்கு அன்னைக்கும் வெறுப்பா ஆக கொடுப்பதை படைப்பது ஆக நமக்குள் இருந்து ஆட்சி புரிகின்றான் இவை அனைத்துமே இதுக்குத்தான் கூர்மாவதாரத்தை காட்டி பன்றியா இருக்கும் போது எப்படி விஷத்தை நீக்கியதோ கெட்டதை நினைக்காது நல்லதை தனக்குள் எடுத்து சுவாசிச்சு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலந்து இன்னைக்கு நாம் எவ்வளவு கெட்டது இருந்தாலும் நம்ம வாசனையா சாப்பிட்டாலும் நம்ம மலம் நாறும் அது வராக அவதாரம் அது வராக அவதாரத்துல நம்ம அந்த பன்றி தலையை போட்டு காமிச்சிருக்கான் இங்க விநாயகருக்கு யானை தலையை போட்டிருக்கான் இங்க பன்றி தலையை போட்டு மனித உடலை போட்டிருக்கோம் நாம அந்த இதுல வந்துதான் இந்த மனிதனை உருவாகிறதுக்கு காரணமாச்சு இந்த உயிர் தான் உன்னை சிருஷ்டிச்சு வந்தவன் தான் நாம் பத்து அவதாரம் நிலை கொண்டாடுறேன் அவதாரம் யார் எடுத்தது நம்ம உயிர் எத்தனை அவதாரம் அது சுருக்கமாக மனிதனுடைய உணர்வுகள் காக்கும் உணர்கொண்டு உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் ஒளியின் சிருஷ்டிக்கக்கூடிய இந்த நிலைகளுக்கு பத்து அவதாரத்தை கொண்டாடுறாங்க ஆக அதே சமயத்துல பதினெட்டாவது நாள் போர் உண்டு சொல்றாங்க இதை போல பதினெட்டு நாள் போர் என்ற நிலையும் அங்க மகாபாரதத்துடைய தத்துவத்தின் மகாபாரதம் என்பது இந்த பூமிக்குள் விளைந்த அனைத்தும் மற்ற தாவர இனங்களில் சத்தாக மாறி சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதற்குள் கவர்ந்து அந்த உணர் நிலைகளாக போனாலும் இன்று ஒவ்வொரு இலையின் ஒவ்வொரு மரத்தின் சத்துவனுடைய நிலைகள் தன் தன் நிலைகள் கொண்டு வேப்ப மரம் தன் சத்தை காத்திலிருந்து பிரித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டாலும் அதே சமயத்தில் ஒரு இழுப்பு மரம் தன் சத்தை எடுத்து அது வளர்த்து கொண்டாலும் ஆனால் சூரியனுடைய காந்த சக்தி அதில் பட்டு அது இயங்கி தன் சத்தை எடுத்துக்கொள்ளும் ஆனால் அதே சமயம் இழுப்பு மரத்திலிருந்து வரக்கூடிய சத்தை காந்த சக்தி கவர்ந்து கொள்ளும் அதே மாதிரி ஒரு வேப்ப மரத்தில் வரக்கூடிய சத்தையும் இது கவர்ந்து கொள்ளும் இது ரெண்டும் இந்த வேப்பலையை கலந்தானிச்சு இந்த வேப்பலை எப்படி ரூபம் இருக்கோ அதே மாதிரி மின்னும் இந்த காந்த புலன் இப்ப நான் மத்தாப்பூ போட்டோம்னா என்ன செய்யுது பல உலோகங்களை சேர்த்து இல ரூபங்கள்லாம் உழுகுது இல்ல நெருப்ப வச்ச உடனே புஷ்வான உடும்போது பார்த்தோம்னா எத்தனையோ ரூபங்களை படுறோம் இதை போல அந்த வேப்ப மரத்தின் அந்த கசப்பான உணர்வுகள் எப்படி வெளித்தள்ளுது நாம் கசப்பை நினைச்சு சாப்பிட்ட வெளியில உமட்டல் தள்ளுது ஆனால் இடுப்பம் என்ன செய்யுது துவப்பு அது இருக்கு உழுக விழுந்துனா அப்படியே மண்ணை பிடிக்கும் இந்த இதை எடுத்துக்கொண்ட இந்த வெப்ப காந்தமும் இந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வெப்ப காந்தமும் இது வெளிப்பட்டு வரப்போகும்போது ஒன்றோடு ஒன்று வருது வந்தவுடன் ஒன்னோட ஒன்று மோதிச்சுன்னு நினைச்சது மோதின உடனே காந்தம் வெப்பம் ஜூடாகுது காந்தம் ஒன்றோடு ஒன்று பிழைச்சிக்கிறது ஆனா இது எடுத்துக்கிட்டு வந்த இந்த சத்தும் இது எடுத்துட்டு வந்த சத்து ரெண்டும் சேர்த்தாருன்னு காந்தமும் வெப்பமும் அதிகமாயிரு அப்போ ஜூடு அதிகமாகுது ரெண்டையும் கலந்து என்னச்சு ஒன்னா வச்சு ஆனா இழுப்ப மர சத்த நிச்சயம் உள்ளுக்கு அப்படி வட்டவடையுமா இந்த உமட்டான கசப்ப நிச்சயம் வெளியில வந்த பல்லு இதுக்கு எப்படி ரொம்ப மாதிரி வட்ட இலைகள்ல இது கசப்பா இருக்கும் ஆக ரெண்டும் கலந்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு அது பொறிக்கலாமா நாம இன்னைக்கு பலாரம் எழும்பலை நினைச்சிடும் சோடா அப்ப போடுறோம் அது போட்டவன் நினைச்சு புஷ்ஷும் கிளம்புச்சு இதை போலத்தான் நாம் ஒவ்வொரு உணர்வுடைய நிலைகளும் நாம் அந்த ஒவ்வொரு இலைகளின் ரூபங்களை எப்படி உருவாகுது என்ற நிலையை இதை போல போர் இதே போலதான் இந்த உயிர் தன்னை வாழ்வதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வுடைய நிலைகள் கொண்டு எதிரிகளை தாக்க வரும்போது தன்னை காக்கும் சுவாசத்தை எடுத்து இந்த மகாபாரத போர்ல தான் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகளும் அது விளைஞ்சி அது வியூகமாக அது மாறி உடல்கள் மாறி வந்தது என்று மகாபாரத போரை அங்க காட்டப்படுகின்றது. ஆனால் சுருக்கமாக எடுத்துக்கொள்வதை மனிதனுடைய உடலை போட்டு சில நிலைகளை தெளிவாக காட்டப்பட்டு இந்த மகாபாரத போர்லதான் கீதையின் தத்துவத்தை அங்கு தெளிவுற காட்டுறது. நாம் மனிதனாவதற்கு மகாபாரத பெரும் போர்ல 1008 நற்குணங்களை நமக்குள் சிஷித்து அந்த உணர்வின் சக்தியை வெற்றி கொள்ளும் நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம் என்ற இந்த நிலையும் இவை அனைத்தும் தன் உடலுக்குள் தான் யார் நான் யார் என்ற இந்த கேள்விக்குரிய நிலைகள் சிந்தித்து செயல்படும் நிலைகள் இந்த பிள்ளை யார் என்ற இந்த உணர்வை நமக்குள் அந்த கேள்விக்குறி போட்டு தனக்கு தானே சிந்தித்து இந்த உடலை விட்டு நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற மெய்ஞானத்தின் உணர்வின் தன்மையை நான் காட்டுவதற்கு அந்த மெய்ஞானிகள் எத்தனையோ வழிவகைகளை காட்டினார். இதுக்குத்தான் முச்சந்தி தோறும் நல்லா கவனமா வச்சுக்கணும். நாம தெய்வத்தை நாம கும்பிடணும்னா இதை வச்சு முச்சந்தி தோறும் இந்த விநாயகனை கும்பிடாமல் போனால் கோயிலுக்குள் போனால் பலன் ஏதுமில்லை. ஆக ஆதி மூலம் உயிராகி தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உடலையும் போர் செய்து சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடலை பெற்றோம். இப்படி மனித உருவாக்கி பெறுவதற்கு 1008 குணங்கள் என்னை உருவாக்கி இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா மூசிகா வாகனா எதை சுவாசிச்சு அது முந்தி நான் சேர்த்துக்கொண்ட அந்த உணர்வுக்கெல்லாம் சுவாசிச்சு அதுக்கு வாகனமாக இந்த மனித உடலை நான் பெற்றேன். கணங்களுக்கு அதிபதி கணபதி. இப்போ நான் எந்தெந்த குணங்களை எடுக்கிறனோ அந்த குணங்களே எனக்குள் அதிபதியாகி என்னை இயக்குகின்றது எந்தெந்த நிலையும் இப்போ இதே மாதிரிதான். நாம இன்னைக்கு நான் நல்லதை நினைக்கிறேன். ஒரு பையன் முதல்ல சொன்ன மாதிரி அவன் வேதனைப்படுறான்னு அதை சுவாசிக்கிறேன் மூசிகா அந்த வேதனை நினைவில் கொண்டு அவனை காப்பாத்த என்றேன். ஆனால் இந்த உடலை என்னை அழைத்து செல்லுகின்றது காப்பாத்திடுறேன். ஆனால் இந்த வேதனையான முறை இதுகள் எனக்குள் விஷமாக மாறுது வினையாக சேரும். நான் நல்லவன் தான் இந்த பிள்ளை யார் கேள்விக்குறி. நாங்க எங்க பார்த்தாலும் கணக்கு இன்னைக்கு எல்லாம் லாபம் சம்பாதிக்கணும் பிள்ளையார் சொல்லி போட்டு அடுத்தா அப்படி லாபம் வரும் கடைசியில் தான் பார்ப்போம். இது நினைவுப்படுத்துறான் இன்னைக்கு இருக்கிற நிலை நாளைக்கு இல்ல நம்ம வாழ்க்கையில அப்படின்னு இந்த கேள்விக்குறி போட்டு இந்த பிள்ளை யார் என்ற கேள்விக்குறி போட்டு தான் அங்க வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இனம் புரியற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. நாம புரியலையே சிறுது அந்த புரிய செய்யறதுக்கு இன்னைக்கு சொன்னாலும் சிலர் என்னச்சுவாங்க அத்தனை பெரிய மகான் எழுதுவதெல்லாம் இல்லாதபடி இவர் என்ன இந்த கிழிஞ்ச வயசு கேட்டுட்டு வந்து சொல்றது இதுல என்ன இருக்குது அப்படின்னு இதை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க இப்படி சிலர். அதுல சிலர் என்ன செய்வாங்க ஆக நாம தெரிந்து கொண்டாலும் கூட இனி என்னால மாற்றிக்கொள்ள முடியல என்கிற இந்த உணர்வு கொண்டு இருக்கிறவங்க சிலர். இப்படி எல்லாம் இந்த நிலையிலிருந்து நம்மை மீட்டிக் கொள்வதற்கு நாம் என்ன நிலை என்ற நிலையைத்தான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்.